பி மாணிக்க சுந்தரம், பேராசிரியர் உளவியல், நீர்நுட்ப மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். சொட்டு நீர் உரப்பாசனம் அப்படின்னா என்ன, அது வந்து எந்த முறையில் நாம் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். அதாவது வெவ்வேறு நுண்பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் ஆகிய பாசன முறைகளிலே பாசன நீரோடு சேர்த்து பயிருக்கு தேவையான தாவர சத்துக்களையும் அதாவது ரசாயன உரங்களையும் நீருடன் கலந்து பயிரின் வேருக்கு மிக அருகாமையிலே சமச்சீராக அளிக்கும் முறை சொட்டு நீர் உரப்பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு நுண்பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் ஆகிய முறைகளிலே உரப்பாசனம் செய்ய முடியும் என்றாலும் கூட இந்த சொட்டு நீர் பாசனம் மூலம் உரமிடும் முறை வேளாண் பெருமக்களால் தற்போது மிக பெரிய அளவிலே கடைபிடிக்கப்பட்டு வருவதால் இம்முறை பொதுவாக சொட்டு நீர் உரப்பாசனம் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ சாதாரணமாக நாம் மண்ணில் உரங்களை இடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50% சத்துக்கள் மட்டும்தான் பயிருக்கு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 50% சத்துக்கள் பல்வேறு வகையில் வீணாக போய் பயிருக்கு கிடைக்காமல் போயிடும். ஆனால் சொட்டு நீர் உரப்பாசனத்தில் திரவ உரங்களையோ அல்லது நீரில் மற்றும் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்களையோ அல்லது நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய நீரில் கரையக்கூடிய உரங்களையோ அளிப்பதன் மூலமாக உர உபயோகித்திறன் என்று சொல்லக்கூடிய அந்த உர பயன்பாடு திறன் 80-90% அதிகரிப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலமாக விலை உயர்ந்த தாவர சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படுவது மட்டும் இல்லாமல் நாம் அளிக்கக்கூடிய தாவர சத்துக்கள் அனைத்துமே பயிருக்கு சரியான முறையில் கிடைத்து பயிரின் மகசூலும் அத்தோடு சேர்த்து பயிருடைய தரமும் மேம்படுவதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது இப்போது நம்ம வேறு வேறு முறையில் வந்து உரம் அழிச்சிட்ருக்குறோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா உரத்தை வந்து மண்ணில் மேலே இட்டுருக்கோம் சாதாரண முறையில். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சொட்டு நீர் பாசனம் போட்டு ஆனால் சொட்டு நீர் பாசனத்தோடு சேர்ந்து உரங்களை கொடுக்காம மண்ணில் சாதாரணமாக நம்ம போடுற மாதிரி மண்ணில் உரத்தில் போட்டுடுறாங்க. அது ஒரு முறை. அது இல்லாமல் இப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து நாம் பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து நீரில் முற்றிலும் கரையக்கூடிய உரங்களாகவோ அல்லது சாதாரண உரங்களாகவோ சொட்டு நீர் உரப்பாசனமாக பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய உரபோகத்திறன் மிகவும் அதிகம் என்றது நமக்கு தெரிகிறது. உதாரணமாக இப்போ தலை சத்து எடுத்துட்டிங்கன்னா சாதாரணமாக நாம் இப்போ விவசாயிகள் பயன்படுத்துகிற சாதாரண முறையில் மண்ணில் போடுறப்போ அந்த தலைச்சத்தில் இருக்கக்கூடிய 30-50% சத்துக்கள் மட்டும்தான் பயிருக்கு கிடைக்கும். ஆனால் அதே தலைச்சத்தை வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக உரங்களை கொடுக்காமல் சாதாரணமாக நம்ம போடுற மாதிரி மண்ணில் உரத்தை போட்டோம்னா, அதாவது பாசன நீர் வந்து சொட்டு நீர் பாசன முறையில் பண்ணுறது, உரத்தை வந்து சாதாரணமாக மண்ணில் போடுற மாதிரி போட்டோம்னா 65% சத்துக்கள் வந்து தலைச்சத்தை பொறுத்த வரைக்கும் 65% சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கும். அதாவது சாதாரணமாக மண்ணில் போட்டோம்னா 35-50% கிடைக்கக்கூடிய தலைச்சத்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து மண்ணில் போடுறப்போ 65% பயிருக்கு கிடைக்கும். ஆனால் அதே உரத்தை, அதே தலைச்சத்து உரத்தை வந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக பாசன நீரோடு கலந்து சொட்டு நீர் உரப்பாசனம் பண்ணுறப்போ 95% வந்து உரபோகிப்புத்திறன், அதாவது நம்ம போடுற உரத்தில் வந்து 95% உரங்கள் வந்து பயிருக்கு கிடைக்கிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதே போன்று மணிச்சத்து உரத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக மண்ணில் நம்ம இப்போ விவசாயிகள் போடுறாங்க இல்லையா, மண்ணில் போடுறப்போ அந்த மணிச்சத்தில் உரத்தில் இருக்கக்கூடிய 20% சத்துக்கள் மட்டும்தான் பயிருக்கு கிடைக்கும். ஆனால் அதே மணிச்சத்து உரத்தை சொட்டு நீர் பாசனம் அமைத்து சொட்டு நீர் பாசனத்தோடு கொடுக்காமல் மண்ணில் போட்டோம்னா 30% அந்த மணிச்சத்து உரம் பயிருக்கு கிடைக்கும். ஆனால் அதே வந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக பண்ணுறப்போ, அதாவது பாசன நீரை வந்து சொட்டு நீர் பாசனத்தில் கொடுத்து உரத்தை வந்து சொட்டு நீர் பாசனத்தோடு கலந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக பண்ணுறப்போ இந்த மணிச்சத்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய மணிச்சத்தின் அளவு 45% அதிகரிக்கும். அதாவது சாதாரண முறையில் வந்து 20%, அதே சொட்டு நீர் பாசனத்தில் மண்ணில் போடுறப்போ 30% இருக்கக்கூடிய அந்த மணிச்சத்தின் பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவு சொட்டு நீர் உரப்பாசனம் பண்ணுறப்போ 45% நமக்கு பயிருக்கு கிடைக்கும். அதாவது உர உபயோகிப்புத்திறன் என்கக்கூடிய சொல்லிக்கூடிய அந்த உரத்தோட பயன்பாடு திறன் வந்து 45% அதிகரிக்கும் என்பது நம்ம ஆராய்ச்சி முறைகள் மூலமாக தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ சாம்பல் சத்து உரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பல் சத்து உரம் வந்து சாதாரணமாக மண்ணில் போடுறப்போ விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த முறையில் மண்ணில் போடுறப்போ 50% பயிருக்கு கிடைக்கும். அதே வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து உரங்களை வந்து மண்ணில் போடுறப்போ, அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைச்சிட்டு உரத்தை வந்து பாசனம் சொட்டு நீர் உரப்பாசனமாக பண்ணாமல் சாதாரண முறையில் மண்ணில் போடுறப்போ இந்த சாம்பல் சத்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவு 60% அதிகரிக்கும். அதே வந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக பண்ணுறப்போ, அதாவது சொட்டு நீர் பாசனம் போட்டு இந்த தலைச்சு சாம்பல் சத்து உரத்தை வந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக பண்ணுறப்போ 80%, அது 50 சாதாரண முறையில் 50% சொட்டு நீர் உரப்பாசனம் போட்டு சாதாரண முறையில் இடுறப்போ 60% இருக்கக்கூடிய அந்த பயிருக்கு கிடைக்கூடிய சாம்பல் சத்தின் கூடிய அளவு சொட்டு நீர் உரப்பாசனமாக செய்யும் பொழுது நமக்கு 80% அதிகரிக்கிறது. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையிலையும் நம்ம உரத்தை வந்து போடுறதுப்போ நம்ம அந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தில் நாம் வந்து உரத்தை போடுறப்ப தான் உர உபயோகிப்பு திறன் அப்படிங்கக்கூடிய அந்த உரம் வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவு தலைச்சத்தில் வந்து 95%, மணிச்சத்தில் வந்து 45%, சாம்பல் சத்தில் வந்து 80% அதிகரிக்கிறதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இந்த முறையில் கொடுக்குறப்ப நிச்சயமாக நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தின் பெரும்பங்கு வந்து பயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சொட்டு நீர் உரப்பாசனம் மூலம் பாசன நீரையும் உரத்தையும் ஒன்றாக கலந்து திரவ வடிவத்தில் செடிகளின் வேர்ப்பாக்கத்திற்கு அருகாமையில் கொடுக்குறப்போ அந்த உரமும் நீரும் வந்து திரவ வடிவத்தில் பயிருக்கு வேருக்கு நேரடியாக வேர்பாகத்திற்கு நேரடியாக சென்றடைகிறது. இதனால் பயிர்கள் வேரின் மூலமாக அதற்கு தேவையான சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்கின்றன. அதுக்கு அடுத்தபடியான ஒரு முக்கியமான பயன்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா, சொட்டு நீர் உரப்பாசனம் மூலம் பயிருக்கு தேவைப்படும் நீரையும் உரத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு அளிக்க முடியும். அதாவது சாதாரண முறையில் நாம் ஒரு பயிருக்கு எவ்வளவு அளவு தண்ணீர் எவ்வளவு அளவு உரம் அப்படிங்கிறத வந்து சரியான முறையில் கணித்து அணைக்க முடியாது. ஆனால் அதே சொட்டு நீர் உரப்பாசனம் மூலமாக கொடுக்குறப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் அந்த பயிருக்கு எந்த அளவுக்கு பாசன நீர் தேவை, எந்த அளவுக்கு தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தினுடைய அளவு தேவை அப்படிங்கிறத சரியான முறையில் கணக்கிட்டு துல்லியமாக பயிரின் வேர்பகுதியில் அளிக்க முடியும். பயிருக்கு தேவையான சத்துக்களை பயிரின் வெவ்வேறு வளர்ச்சி பருவங்களில், அதாவது விதைக்கும்பொழுது அதிக மணிச்சத்து, வளர்ச்சி பருவங்களில் தலை மற்றும் சாம்பல் சத்து, முதிர்ச்சி பருவத்தில் கூடுதலாக சாம்பல் சத்து, இந்த மாதிரி தேர்வு செய்து உரங்களை வந்து அந்த பயிரின் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறப்போ குறைந்த அளவில், அதாவது உரத்தை வந்து குறைந்த அளவில் சிக்கனமான முறையில் அளிக்க முடியும். நாம் கொடுக்குற உரங்கள் முழுவதுமே வெவ்வேறு பருவத்தில் அந்த பயிரின் தேவைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு பருவங்களில் சரியான முறையில் அந்த பயிருக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அந்த சொட்டு நீர் உரப்பாசனம் மூலமாக நுண்ணூட்ட சத்துக்களை இன்னும் திறம்பல அடிக்க முடியும். ஏன்னா சாதாரண முறையில் வந்து நுண்ணூட்ட சத்துக்களை நாம் கொடுக்குறப்போ பயிருக்கு சரியான முறையில் கிடைக்காது. அதுக்கு வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா, பயிருடைய இலைகள் மேல் தெளிக்க சொல்லி சிபாரிசு பண்ணுவோம். அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. ஆனால் அந்த சொட்டு நீர் உரப்பாசனம் மூலம் நம்ம உரங்களை கொடுக்குறப்போ நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பகுதியில் அந்த நுண்ணூட்ட சத்துக்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த உரங்களை வந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக நாம் கொடுக்க முடியும். அதை எல்லா செடிகளுக்கும் அனைத்து செடிகளுக்கும் அல்லது அனைத்து பயிர்களுக்கும் உரம் சீராக நீரோடு கலந்து இழப்படுவதால் நமக்கு வந்து 25-50% வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைக்கும். திராட்சை, வாழை போன்ற பழ வகைகள் மற்றும் காய்கறி பயிர்களில் சாம்பல் சத்து அதிகம் கொண்ட உரங்களை தேர்வு செய்து அளிப்பதால், சரியான சமயத்தில் அளிப்பதால் பயிரினுடைய தரத்தை மேம்படுத்தி கூடுதலால் நமக்கு வந்து மகசூல், பயிருடைய தரத்தை மேம்படுவதனால நமக்கு கூடுதலான விலை கிடைக்கிறதுனால நமக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த சொட்டு நீர் உரப்பாசன முறையில் உர உபயோகிப்பு திறன் வந்து சுமார் 80-90% இருக்கிறதுனால பரிந்துரைக்கப்படி நாம் சாதாரணமாக பரிந்துரைக்கப்படி உலகில் குறைந்தபட்சம் ஒரு 25% உர சேமிப்பு நம்ம பெற முடியும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை 25% குறைச்சிட்டு கொடுத்தாவே நம்ம சாதாரண முறையில் கொடுக்கக்கூடிய உரங்களுடைய பயன்களை வந்து இந்த சொட்டு நீர் உரப்பாசன முறையில் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் பரிந்துரைக்கப்படுகின்ற உலக அளவுக்கு மேலே 50% கூடுதலாக அளிப்பதற்கு மூலமாக நாம் வந்து கூடுதலான மகசூலும் அதன் மூலமாக அதிக லாபம் பெறுவதற்கும் இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த சொட்டு நீர் உரப்பாசன முறையில் நீர் சேமிக்கிறதோட, அதாவது நம்ம இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் மற்றும் உரம் இடுவதற்கான நேரம், அதற்கு தேவையான ஆட்களுடைய செலவு மற்றும் அதற்கு பயன்படுகின்ற சக்தி, இதில் எல்லாத்துலேயும் பெருமளவு சேமிப்பு நமக்கு கிடைக்கும். அதாவது பெருமளவில் குறையிறதுனால நமக்கு வந்து சேமிப்பு நிறைய கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் மூலமாக எந்தெந்த மாதிரி உரங்களை எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன், கேட்டுங்க. பொதுவாக சொட்டு நீர் பாசனம் மூலம் அளிக்கப்படும் உரங்கள் வந்து ரெண்டு தன்மைகள் கொண்டதாக இருக்க வேண்டும். ஒன்று வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் மூலம் அளிக்கப்படும் உரங்கள் நீரில் முற்றிலும் கரையும் தன்மை கொண்டவையாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தில் பாசன நீரும் உரமும் வந்து சிறிய அந்த சொட்டுவான் மூலமாக சிறிய துவாரத்தின் மூலமாக பயிர்களுக்கு கிடைக்கிறதுனால முற்றிலும் கரையாத உரங்களை நம்ம கொடுக்குறப்போ அதில் வந்து அடைப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதாவது முதல் நாம் வந்து என்ன பார்க்கணுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தில் வந்து நாம் வந்து நீரில் வந்து முற்றிலும் கரையக்கூடிய தன்மை உடையதாக அந்த உரங்கள் இருக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா யூரியா இந்த முரியட்டா பொட்டாஸ் இந்த பகுதி உரங்கள் எல்லாம் வந்து நீரில் வந்து நமக்கு எளிதாக கரைஞ்சிரும். நம்ம கரைச்சோம்னா அது வந்து எளிதாக கரைஞ்சிரும். எந்தவித கீழ் படிவங்களும் அதில் இருக்காது. அதாவது கீழே வந்து இது கரையாத பகுதி எதுவுமே அதில் இருக்காது. ஆகவே வந்து நம்ம தலைச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை வந்து அழிப்பதற்கு இந்த மாதிரி யூரியா முரியட்டா பொட்டாஸ் இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்தலாம். அதாவது தலைச்சத்தை கொடுப்பதற்கு யூரியாவும் சாம்பல் சத்தை வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுப்பதற்கு பொட்டாசியம் இந்த சொட்டு நீர் உர பாசனத்தில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அது வந்து நீர் முற்றிலும் கிடக்கக்கூடிய உரங்களாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம சாதாரணமாக மணிச்சத்து பயிருக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சூப்பர் பாஸ்வேட்டுன்னு ஒரு உரம் இருக்கும், அல்லது இந்த டயமோனியம் பாஸ்வேட், இந்த ரெண்டு உரத்தையும் நாம் வந்து மணிச்சத்து வந்து பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவோம். அந்த வகையில் வந்து இந்த சூப்பர் பாஸ்வேட் அப்படிங்கிறது வந்து அதில் நீரில் வந்து முற்றிலும் கரையாத ஒரு தன்மை கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இதை வந்து நாம் வந்து சொட்டுநீர் உரப்பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்கு நம்ம சிபாரிசு செய்வதில்லை. ஏன்னால் வந்து இது சூப்பர் பாஸ்வேட் நீரில் கரையாத தன்மை இருக்கிறதுனால அந்த சொட்டுவான்கள் எல்லாம் அடைச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாம் வந்து சூப்பர் பாஸ்வேட்டை உரத்தை வந்து மணிச்சத்து பயிருக்கு கொடுப்பதற்கு சொட்டுநீர் உரப்பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்கு நம்ம சிபாரிசு பண்ணுறதில்லை. டிஏபியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நீர் முற்றிலும் கரையக்கூடிய உரமாக இருந்தாலும் கூட நமது பாசன நீரின் தன்மை நன்றாக இருந்துச்சுன்னா நாம் வந்து இதை சொட்டுநீர் உரப்பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் அந்த பாசன நீரில் வந்து உப்புகள் அதிகமாக இருந்து கால்சியம் மெக்னீஷியம் ஆகிய உப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டயமோனியம் பாஸ்வேட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேட் வந்து கால்சியம் பாஸ்வேட்டாகவோ மெக்னீஷியம் பாஸ்வேட்டாகவோ ஒரு புதிய ஒரு உப்பை உருவாக்கி அந்த உப்பு வந்து நீரில் கரையாத உப்பாக இருக்கும். அப்போ வந்து என்னாகுன்னா அந்த சொட்டுவான்களை அடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த மணிச்சத்து உரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் வந்து டயமோனியம் பாஸ்வேட்டை வந்து பாசன நீருடைய தரம் நன்றாக இருந்தனால் நீங்கள் தாராளமாக வந்து டயமோனியம் பாஸ்வேட்டை பயன்படுத்தலாம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில், அதாவது உங்களுடைய பாசன நீரில் அதிக அளவு உப்புக்கள் அதிகமாக இருந்தால் இந்த டயமோனியம் பாஸ்வேட்டையும் வந்து நாம் வந்து சொட்டுநீர் உர பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்கு நாம் சிபாரிசு செய்வதில்லை. ஏன்னால் அந்த சொட்டுவான்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கிறது. இதுக்கு மாறாக வந்து நம்ம மணிச்சத்து உரத்தை கொடுப்பதற்கு இந்த பாஸ்வாரிக் அமிலம் அப்படிங்கக்கூடிய இந்த திரவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மணிச்சத்து உரத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சொட்டுநீர் உரப்பாசனத்துக்குனே நீரில் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்கள் வந்து இப்போது வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி நம்ம உர கம்பெனிகள் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இவற்றில் பார்த்திங்கன்னா இந்த மானோ அம்மோனியம் பாஸ்வேட், பாலிஃபேடு, மல்டிகே, பொட்டாசியம் சல்ஃபேட், இது மாதிரி நிறைய உரங்கள் வந்து நீரில் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்கள் என்று சொல்லி நமக்கு வந்து இந்த சொட்டுநீர் உரப்பாசனத்துக்கு சொல்லிட்டு கிடைக்குது. பயிரின் இந்த மாதிரி உரங்களையும் நம்ம பயிரின் தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்தலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு உரங்களில் நுண்ணூட்டு சத்துக்களான இரும்பு, மேங்கனீஸு, கந்தகம், போரான், மாலிப்பினம், துத்தநாகம், தாமிரம் இவையும் வந்து சேர்ந்து கிடைக்கிறதுனால இந்த நீர் முற்றிலும் கரையக்கூடிய உரங்கள் வந்து நாம் தாராளமாக சொட்டுநீர் உரப்பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். பேரூட்டங்கள் மட்டுமின்றி தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டுமின்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறப்பு உரங்களில் நுண்ணூட்டு சத்துக்களும் இருக்கிறதுனால இதில் வந்து பயிருக்கு வந்து ஒரு சமச்சீரான உரளவு கிடைக்கிறதுக்கு இந்த நீர் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்களை பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து இந்த உரங்களோடைய விலை கொஞ்சம் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய உரங்களோட விலையை விட அதிகமாக இருக்கிறதுனால நாம் எந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக இந்த நீரில் முற்றிலும் கிடைக்கக்கூடிய சிறப்பு உரங்கள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன உரங்களில் இந்த பாலிஃபேடு அப்படிங்கிற உரத்தில் 19% தலைச்சத்து, 19% மணிச்சத்து, 19% சாம்பல் சத்து இருக்குது. அதே மாதிரி 20% தலைச்சத்து, 20% மணிச்சத்து, 20% சாம்பல் சத்துக்கு கூடிய ஒரு பாலிஃபேடு உரமும் கிடைக்குது. அதே போன்று 11% தலைச்சத்து, 42% மணிச்சத்து, 11% சாம்பல் சத்து, 16% தலைச்சத்து, 8% மணிச்சத்து, 24% சாம்பல் சத்து, 15% தலைச்சத்து, 15% மணிச்சத்து, 30% சாம்பல் சத்து. ஆக இந்த வேறு வேறு உர அளவுகளில் வந்து அதாவது இப்போ இந்த பாலிபேட் உரங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் வந்து நம்ம பயிரின் தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மல்டிகே என்று சொல்லக்கூடிய அந்த உரத்தில் வந்து 13% தலைச்சத்தும் 46% சாம்பல் சத்தும் இருக்குது. மானோமனியம் பாஸ்பேட் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு உரத்தில் 52% மணிச்சத்தும் 34% சாம்பல் சத்து இருக்குது. மானோ பொட்டாசியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய அந்த உரத்தில் 12% தலைச்சத்து 61% மணிச்சத்து இருக்குது. சல்பேட்டா பொட்டாஷ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உரத்தில் வந்து 50% சாம்பல் சத்து இருக்குது. இந்த உரங்களெல்லாம் சிறப்பு உரங்கள் நம்ம சொல்லி நம்ம வந்து நெல் முட்டில்கூடிய தன்மை இருக்கிறதுனால நாம் வந்து இதை வந்து சொட்டு நீர் ஒரு பாசனத்துக்கு நம்ம சிபாரசு பண்ணிகிட்ருக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறப்பு உரங்களில் வந்து தலை மணி சாம்பல் சத்துக்கள் இருப்பதோடு நுண்ணூட்டு சத்துக்களும், அதாவது இரும்பு வந்து 100 ppm, மேங்னீஸ் 50 ppm, துத்தநாகம் வந்து 75 ppm, போரான் ஒரு 200 ppm, மேலிட்டன் ஒரு 35 ppm, தாமர உரம் 55 ppm. அந்த அளவுக்கு நுண்ணூட்ட சத்துக்களும் இந்த சிறப்பு உரங்களில் இருக்குது. ஆகவே இந்த பொருளாதார நிலைக்கு ஏற்பவாகவே இந்த உரங்களுடைய விலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற உரங்களுடைய விலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் இந்த உரங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு நாம் இதை பயன்படுத்தலாம். அடுத்தது நான் சொன்ன இந்த பேரூட்ட சத்துக்களை எந்த மாதிரி வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு குறிப்பு கொடுக்குறேன். உதாரணமாக தலை சத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பயிரின் தலை சத்து தேவை வந்து நம்ம யூரியா, அம்மோனியம் நைட்ரேட், அம்மோனியம் சல்பேட், கால்சியம் அம்மோனியம் சல்பேட், கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட், இந்த உரங்கள் மூலமாக நம்ம பூர்த்தி செய்யலாம். இப்போ யூரியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீரில் முற்றிலும் கரைவதோடு பிற உப்புகளுடன் கலக்காமல் இருப்பதால், அதாவது பாசன நீரில் இருக்கக்கூடிய பிற உப்புகளோடு சேர்ந்து புதிதாக ஏதாவது ஒரு உப்பு, ஏதாவது ஒரு உப்பை உருவாக்காமல் இருக்கிறதுனால இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்திற்கு யூரியா ரொம்ப தாராளமாக நாம் பயன்படுத்தலாம். அதாவது பயிரின் தலைச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீரில் முற்றிலும் கரையக்கூடிய அந்த உரமான அந்த யூரியா வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம ஆராய்ச்சி முடிவுகளில் பார்த்திங்கன்னா, அந்த யூரியா வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயிர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால, குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து பயிர்களுக்கு கொடுக்கறதுனால இந்த பாசனில் இருக்கக்கூடிய உப்புக்கள் வந்து இந்த நம்ம நுண்ணூட்ட நம்ம சொட்டு நீர் பாசன உபகரணங்களில் படிவது கூட குறைவதாக நம்ம வந்து அனுபவபூர்வமாக நிறையா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே வந்து இந்த யூரியாவை நீங்கள் வந்து சொட்டு நீர் உரப்பாசனத்தில் பயன்படுத்துகிறப்போ இந்த உப்பு படிவது வந்து ரொம்ப குறைஞ்சு நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். ஆகவே தாராளமாக தலைச்சத்து உரம் கொடுப்பதற்கு நம்ம யூரியாவை பயன்படுத்தலாம். இந்த மணிச்சத்து உரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் பாஸ்பேட் அந்த உரம் வந்து நம்ம சிபாரிசு பண்ணுறதில்லை. டையமோனியம் பாஸ்பேட், அதாவது பாசன நீரின் தரம் நன்றாக இருந்துச்சுன்னா டையமோனியம் பாஸ்பேட் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த மணிச்சத்து உரத்தை வந்து முழுவதுமாக அடியுரமாக போடுவதற்கு நம்ம சிபாரிசு பண்ணுறோம். நாம் சாகுபடி பண்ணுற எல்லா பயிர்களுக்குமே மணிச்சத்தை வந்து அடியுரமாக நாம் சிபாரிசு செய்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு காரணங்கள். ஒன்று வந்து இந்த மணிச்சத்து வந்து பொதுவாக நாம் வந்து பயிருடைய வேர் வளர்ச்சி அதிகரிப்பதற்காகவும், பயிர்களில் வந்து இந்த வறட்சி வந்து வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை வந்து பயிர்களுக்கு ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த மணிச்சத்தை நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். ஆகவே வந்து நம்ம அடியுரமாகவே போட்டுட்டோம்னாவே இந்த மணிச்சத்து உரம் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து உரம் வந்து பயிரிலேயாகட்டும் அல்லது மண்ணிலேயாகட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக நகர்ந்து செல்லாது. அதாவது ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அடுத்த பயிர் அடுவலை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கூட அந்த மணிச்சத்து உரத்தோட உரம் அங்கே கிடக்கும். அப்போ என்னென்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அது எரிஞ்சு நகர்ந்து போகாது. ஆகவே வந்து நம்ம சொட்டு நீர் உரப்பாசனத்தில் கொடுக்குறப்ப என்னாகுன்னா எரிய நகர்ந்து போகாத தன்மை இருக்கிறதுனால நம்ம சொட்டு நீர் உரப்பாசனத்துக்கு அதை சிபாரிசு பண்ணுறதில்லை. ஆகவே வந்து அடியுரமாகவே வந்து நீங்கள் பயிர் நடவு செய்கிறப்பே போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயிருக்கு கிடச்சிட்டே இருக்கும், அதாவது நகராத தன்மை இருக்கிறதுனால. ஆகவே மணிச்சத்து உரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அடியுரமாகவே வந்து எப்பவும் போடுற மாதிரி மண்ணில் கலந்து போட்டுட்டு இந்த தலைச்சத்து சாம்பல் சத்தை மட்டும் உரம் சொட்டு நீர் உரப்பாசனத்தில் உரப்பாசனம் கொடுக்கறதுக்கு நம்ம சிபாரிசு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு சில பயிர்களுக்கு வந்து நீங்கள் மணிச்சத்து தேவை வந்து இருக்குது, அதை வந்து மேலுரமாக போடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த பாஸ்வாரிக் அமிலம் அல்லது இந்த மானோமோனியம் பாஸ்வேட்டு சிறப்பு உரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரத்தின் மூலமாக நம்ம மணிச்சத்து தேவையை வந்து ஒரு சொட்டு நீர் உரப்பாசனத்தின் மூலமாக நிவர்த்தி செய்யலாம். இப்போ சாம்பல் சத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பல் சத்தை அளிப்பதற்கு பொட்டாசியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் சல்ஃபேட்டு, மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் போன்ற உரங்கள் நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். அதில் வந்து இந்த பொட்டாசியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய இந்த மூரியட்டா பொட்டாஷ் இந்த உரம் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. இந்த உரம் வந்து எளிதில் வந்து நீல் கரையக்கூடிய ஒரு உரம். இது வந்து பாசநீரில் இருக்கக்கூடிய உப்புகளோடு சேர்ந்து எந்தவித புதிய உறுப்புகளையும் உருவாக்காதனால பொட்டாசியம் குளோரைடை நம்ம வந்து தாராளமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த யூரியா அல்லது பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரி உரங்களை நம்ம வந்து சொட்டுநீர் ஊர் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறப்போ முதல் நாளே நம்ம கரைச்சி வச்சுருந்து அடுத்த நாள் வந்து இந்த தெளிந்த கரைசல் ஒரு 24 மணி நேரம் இந்த உரத்தை கரைச்சி வச்சுருந்து தெளிந்த கரைசலை மட்டும் எடுத்து நம்ம சொட்டுநீர் ஊர் பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். அதாவது இப்போ தலைசத்து மணிச்சு சாம்பல் சத்து ரெண்டையும் கொடுக்க வேண்டிய இருக்கும், அப்படியே ஒரு பயிருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது சொட்டுநீர் ஊர் பாசனம் மூலம். அப்படின்னா தலைச்சத்து கொடுப்பதற்கு யூரியாவை தனியாக கரைச்சி கரைசல் தயார் பண்ணிக்கிட்டு சாம்பல் சத்து கொடுப்பதற்கு நம்ம இந்த பொட்டாசியம் குளோரைடு முரியட்டா பொட்டாஷ் இதை வந்து உரக்கரைசல் தயார் பண்ணி தெளிந்த நீரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதாவது சொட்டுநீர் உரப்பாசனம் பண்ணுற சமயத்தில் மட்டும் இது ரெண்டையும் கலந்து நம்ம வந்து சொட்டுநீர் உரப்பாசனம் செய்யலாம். அடுத்த நுண்ணூட்டச்சத்துக்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குதோ அந்த மாதிரி பகுதிகளில் வந்து நாம் சொட்டுநீர் உரப்பாசனம் மூலமாக நுண்ணூட்டச்சத்துக்களை கொடுக்கலாம். இதில் வந்து இந்த இரும்பு, மேங்கனீசு, துத்தநாகம், தாமிரம், போரான், மாலிப்டினம் இதுக்கு இதை கொடுப்பதற்கான சிறப்பு உரங்கள் கிடைக்கிறது. ஆக இந்த மாதிரி உரங்களை வந்து சொட்டுநீர் பாசனம் மூலமாக கலந்து நம்ம இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்யலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த சொட்டுநீர் உரப்பாசனம் அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். அதாவது சொட்டுநீர் உரப்பாசனங்கிறது நமக்கு என்னென்னு தெரியுது, ஆனால் அது எந்த மாதிரி முறையில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த சொட்டுநீர் உரப்பாசனம் அப்படிங்கிறது ஒரு மிக எளிமையான ஒரு முறை. அதாவது நீங்கள் சொட்டுநீர் பாசனம் அமைச்சிட்டிங்கன்னா ஒரு சிறு அமைப்பு மூலமாக அதாவது சொட்டுநீர் உரப்பாசனத்தை நாம் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். அதாவது இதுக்காக ரொம்ப அதிக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாதாரண முறையில் உடையிடுவதற்கு ஆள் தேவை, அதாவது அந்த உரத்தை வந்து கலப்பதை கலக்குவதற்கு வந்து மண்ணை கொத்தணும் அந்த மாதிரி அவசியமெல்லாம் வந்து இந்த சொட்டுநீர் உரப்பாசனத்தில் இல்லை. சொட்டுநீர் உரப்பாசனம் அமைச்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய உபகரணங்களில் ஒரு உபகரணத்தை அதிகமாக பயன்படுத்தி நம்ம அந்த சொட்டுநீர் உரப்பாசனத்தை ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த சொட்டுநீர் உரப்பாசனம் அளிப்பதற்கு மூன்று வகையான உபகரணங்கள் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வந்து வெஞ்சுரி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த உரமிடும் கருவி. அதாவது இந்த வெஞ்சுரி வந்து நம்ம மெயின் லைனில் அதாவது மெயின் பிரதான குழாயில் ஒரு இணைவாக இணைக்க வேண்டும், அது பைபாஸ் மாதிரி சொல்லுவோம். இக்கருவி வந்து வெற்றிட தத்துவம் மூலமாக இயங்குவதால் அதாவது இது தானாகவே வந்து உறிஞ்சும் திறன் பெற்று உரக்கரைசலை வந்து உர தொட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டு இந்த பிரதான குழாயில் அந்த உரத்தை வந்து செலுத்திவிடும். இப்போ இந்த கருவி வந்து இந்த வெஞ்சுரி என்று சொல்லக்கூடிய கருவி வந்து உபயோகிப்பதற்கு மிகவும் எளிதாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கிறது. ஆகவே வந்து சிறிய அளவு பாசனம் பண்ணுறக்கூடிய பகுதிகளுக்கு இந்த வெஞ்சுரியை வச்சுக்கிட்டே நம்ம எளிய முறையில் வந்து இந்த சொட்டுநீர் உர பாசனம் பண்ணிடலாம். மேலும் வந்து இந்த வெஞ்சுரியை பயன்படுத்தும் போது இந்த சொட்டுநீர் உரப்பாசனத்தில் அல்லது சொட்டுநீர் பாசனத்தில் ஏற்படக்கூடிய அழுத்த இழப்பு அப்படிங்கிறது மிகவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆகவே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அழுத்தம் வந்து அதிகமாக கிடைக்குதோ அதாவது அந்த சொட்டுநீர் பாசனத்திற்கு தேவைப்படுகின்ற அந்த 1.5 KSE அப்படிங்கிற அழுத்தம் வந்து எந்தெந்த பகுதிகளெலாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்த வெஞ்சுரியை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தி மிகவும் எளிதான ஒரு கருவி. இதை பயன்படுத்துவது ரொம்ப எளிது. இந்த வெஞ்சுரி கருவியை பயன்படுத்தி நாம் வந்து நல்ல முறையில் வந்து சொட்டுநீர் உர பாசனம் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு உபகரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரத்தொட்டி. அதாவது இந்த உரத்தொட்டியும் வந்து பிரதான குழாயில் வடிகட்டிகளுக்கு முன்பாக ஒரு இணைப்பாக இணைக்க வேண்டும். அதாவது இந்த தேவைப்படுகின்ற உரங்களை வந்து நம்ம உரத்தொட்டியில் இடும்போது அந்த பிரதான குழாயிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து இந்த உரத்தொட்டி வழியாக வந்து நம்ம போடுற உரத்தை வந்து கரைச்சி அது வந்து பாசன நீரோடு அந்த பிரதான குழாயின் மூலமாக எடுத்து சென்றுவிடும். இந்த உரத்தொட்டியில் வந்து நம்ம நீல் கரையும் திட உரங்களையும் கூட பயன்படுத்தலாம். அதாவது இந்த உரக்கரைசல் தயார் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து திட உரங்களையே உள்ளே போட்டிங்கன்னா பிரதான குழாய் வழியாக வரக்கூடிய நீர் வந்து இந்த உரத்தை கரைச்சி உரக்கரைசல் அதே உயர்கரைசல் தயார் பண்ணி அந்த அழுத்தத்தின் மூலமாக வந்து இந்த உரங்களை வந்து பிரதான குழாய்க்கு எடுத்து சென்று விடும். உரத்தொட்டி உபயோகப்படுத்தும் போது ஏற்படும் மொத்த அழுத்த வரின்னு பார்த்திங்கன்னா அந்த வெஞ்சுரி கருவியை காட்டிலும் மிகவும் குறைவு. ஆகவே வந்து எந்தெந்த பகுதியிலெல்லாம் அந்த அழுத்தம் வந்து குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குதோ அந்த பகுதியிலெல்லாம் நம்ம இந்த உரத்தொட்டியை வந்து தாராளமாக பயன்படுத்தி சொட்டுநீர் உரப்பாசனம் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு இந்த சொட்டுநீர் உரப்பாசனம் பண்ணுவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி வந்து உர செலுத்திங்கிறது. அதாவது ஃபெட்டிகேஷன் பம்புன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த கருவி வந்து இயக்குவதற்கு தனியாக மின்சக்தி எதுவும் தேவைப்படாது. அதாவது இந்த நம்ம பாசன நீர் கொடுக்குறப்போ சொட்டுநீர் உரப்பாசனம் கொடுக்குறப்போ அந்த பாசன நீரோட அழுத்தத்திலேயே வந்து இந்த கருவி வேலை செஞ்சு இந்த சரியான முறையில் வந்து இந்த சொட்டுநீர் உரப்பாசனம் செய்கிறப்போ ஒவ்வொரு செடிக்கும் சரியான அளவில் வந்து இந்த உரங்களை எடுத்து சென்றும் இந்த கருவி கொடுத்துரும். அதாவது குழாயில் செல்லும் பாசன நீரின் அழுத்தத்தை கொண்டு இது இயங்க உள்ளது. உரக்கரசில் எடுத்து செல்லும் அளவு குழாயில் செல்லும் பாசன நீரோட்டத்திற்கு ஏற்றவாறு அமையும். இதனால் நீர் மற்றும் உரத்தின் விகிதாச்சாரம் எப்பொழுதும் ஒரே நிலையாக இருக்கும். மற்ற முறையில் பாட்டிலும் இந்த முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் கிடைக்கக்கூடிய நீரின் அளவும் அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய உரத்தின் அளவும் ஒவ்வொரு பயிருக்கும் சரியான முறையில் இருக்கும். எனவே ஒவ்வொரு செடிக்கும் அளிக்க வேண்டிய உரத்தின் அளவு துல்லியமாக நம்ம அளிக்க முடியும். ஆனால் இந்த உர செலுத்தியில் திரவ அல்லது நீர் முற்றிலும் கரையும் உலைகளை மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த கருவியை இணைப்பதால் பாசன குழாயில் ஏற்படும் நீரோட்டம் வந்து இந்த அழுத்த இழப்பு வந்து மிக மிகவும் குறைவு. ஆனால் இந்த வந்து இந்த சொட்டு உர செலுத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி மேலை நாடுகளில் வந்து இந்த சொட்டு நீர் உரப்பாசனத்தை ஆட்டோமேஷன் சொல்லிட்டு இந்த கட்டுப்பாடு கொண்டு தானியங்கி முறையில் மேற்கொள்கிறார்கள். ஆகவே அந்த முறைக்கு வந்து இந்த உர செலுத்தி ரொம்ப வந்து உபயோகமானதாக இருக்கும். ஆனால் வந்து இந்த உர செலுத்தியை பயன்படுத்தும்போது நமக்கு வந்து என்னென்னா ரொம்ப அதிக பாசன பரப்பில் பண்ணுறப்போ ரொம்ப வந்து நமக்கு அக்யூரேட்டாக வந்து உரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பகுதிகளில் வந்து நம்ம இந்த உர செலுத்தியை பயன்படுத்தலாம். மற்ற பகுதிகளில் சிறிய அளவில் பாசனம் பண்ணுறப்போ உரத்தில் வந்து ஒரு அளவுக்கு வேறுபாடு வேண்டிய இருக்கட்டும் அப்படிங்கிற நாம் நினைக்கிற மாதிரி இருக்கிறப்போ வெஞ்சுரியவோ அல்லது உரத்தொட்டியோ பயன்படுத்தி நாம் வந்து எளிய முறையில் மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்து நாம் சொட்டு நீர் உர பாசனம் பண்ணலாம். இந்த நுண்ணீர் பாசன முறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த தெளிப்பு நீர் பாசனம் மற்றும் சொட்டு நீர் பாசனம் இந்த முறைகள் அறிமுகமானதிலிருந்தே பாசன நீருடன் உரமளிக்கக்கூடிய இந்த சொட்டு நீர் உரப்பாசன முறையும் ரொம்ப பிரபலமாகி வந்துட்டுருக்குது. அந்த நுண்ணீர் பாசன முறைகளோடு சொட்டு நீர் உரப்பாசனத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம சீரிய முறையில் கடைபிடிப்பதன் மூலமாக நாம் பாசன நீர் மற்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த தாவர சத்துக்களான உரத்தினுடைய உபயோகத்திறனையும் பன்மடங்கு அதிகரித்து நம்ம கூடுதல் மகசூலும் அதிக வருமானமும் பெற முடியும் என்பது நிச்சயமான ஒரு உண்மை.